நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நிறைய விளைபொருட்கள் உற்பத்தியில் நம்ம நாடு முன்னணியில் இருக்குது. அதிகமான விளைச்சல் இருக்கக்கூடிய சமயத்தில் கிடைக்கக்கூடிய இந்த விளைபொருட்கள் வீணாகாமல் எதிர்கால பயன்பாட்டிற்காக அதை பதப்படுத்தி பாதுகாத்து சேமித்து வைக்கலாம். அல்லது ஏற்றுமதிக்காகவும் இந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக உணவு பதப்படுத்துதலில் பல வருட அனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம நிலையத்துக்கு இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கோம். வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் சார்.
வணக்கம்மா. என் பேர் டாக்டர் ஜான்சன் முத்தையா. நான் அரவிந்த் மில்க் ஃபுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையும் மாயா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் என்கிற நிறுவனத்தில் நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என்னுடைய நிறுவனம் ஃபேக்ட்ரி வந்து திருச்சி கோயம்புத்தூர் ரோட்டில் கரூருக்கு முன்னால் ஒரு 15 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது எங்களோட ஃபேக்ட்ரி. எங்களோட ஃபேக்ட்ரியினுடைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரோட பேர் மிஸ்டர் பி எலங்கோ. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே எப்படி எங்களுடைய சேர்மன் வந்தாருன்னா, அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இது. அவங்க வில்லேஜ் சைட்லெல்லாம் பட்டர் க்ரீம் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி கீயாக கன்வர்ஷன் பண்ணி அதை சேல் பண்ணிக்கிட்டு இருந்ததான ஒரு பேசிக் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பிஸ்னஸ் அது. எங்களுடைய நிறுவன தலைவர்னுடைய கிராஜுவேஷனுக்கு அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணங்கள்லாம் மேற்கொண்டதுக்கு பிறகு இதே பிஸ்னஸை நல்லபடியாக இன்னும் ஒரு அட்வான்ஸ் முறைப்படி இந்த தற்காலத்திற்கு ஏற்றபடியில் அதை முறைப்படுத்தணும், இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூட இதை அணுகினார். அணுகி இந்த ஃபேக்ட்ரி அந்த பகுதியில் நிறுவினார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஒரு முக்கியமான கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரூருங்கிற இடத்துல அமராவதி காவேரி என்கிற ரெண்டு நதிகள் அந்த பகுதியில் போனாலும் இந்த ரெண்டு நதியினுடைய தண்ணீர்கள் கூட ஒன்றாக கலந்து தண்ணீர்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, தனித்தனி தனித்தவம் இருக்கணும், கலப்படம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய ஒரு தாரக மந்திரமாக வச்சு தான் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்தார். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் இந்த அவருடைய தொழில் தொடங்கி 40 வருஷம் இருந்தாலும் இந்த 20 வருஷத்தில் இன்றைக்கி நாங்கள் மார்க்கெட்டில் நல்ல முறையில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தி கொண்டிருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு எந்த விதத்திலும் தொய்வில்லாத ஒரு சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எங்களுடைய நெய் டுடேஸ் நெய் என்கிறதான பிராண்டில் வரக்கூடிய நெய்க்கு இருக்குது. அதே மாதிரி மாயா மசாலா என்று சொல்லக்கூடிய மசாலா பொருட்களுக்கும் கன்சியூமருக்கு ஒரு நல்ல விழிப்பு இருக்குது அவங்களுக்கு இதை பொறுத்தளவுக்கு அப்படிங்கிறத நான் நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நெட்வொர்க் எங்களுக்கு இருக்குது. அந்த நெட்வொர்க் 40 பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அந்த 40 பேருடைய தலைமையில் எல்லாவற்றையும் நாங்கள் சந்தைப்படுத்துகிறோம். நுகர்வோரை திருப்தியோடு வைத்திருக்கிறோம் என்கிற பெருமை நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிறது. அதுதான். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாமே நாங்கள் வந்து மேனுவலாக செய்துக்கிட்டு இருந்த ஒரு சூழல்களை இந்த பகுதியில் என்னுடைய நிறுவன தலைவர் மிஸ்டர் பி இளங்கோ அதை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஃபேக்ட்ரியை கம்ப்ளீட் எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தி மேனுவலாக இருந்த எல்லாவற்றையும் மாற்றி இன்னைக்கு வந்து ஒரு பகுதியில் எங்களுடைய க்ரீம் அல்லது வெண்ணெய் இவைகளை நாங்கள் வந்து கொட்டுனோம்னு சொல்லிச்சுன்னா அதை வந்து பியூரிஃபை பண்ணி சுத்தப்படுத்தி அதை வெசலில் போட்டு அங்கேருந்து அதை காய்ச்சி பாய்லர் மூலமாக ஸ்டீம் மூலமாக காய்ச்சி பேக்கிங் வரையிலும் எந்த இடத்துலையுமே எங்களுடைய எந்த ஒரு விரல் படக்கூடாத அளவுக்கு எங்களுடைய தொழில்நுட்பம் இந்த நாட்களில் இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதனால தான் இந்த 20 வருஷமாக பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு மெயின் சப்ளையர்ஸாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நுகர்வோரிடத்திலும் எங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எங்களிடத்தில் 300 டீலர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 300 டீலர்ஸ் மூலமாக ஒரு நல்ல வியாபார நெட்வொர்க் கொடுத்துருக்குறோம். 40 மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஃபோர்ஸ் எங்களிடத்தில் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டிங் டீம் என்று சொன்னாலே ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு மேல் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். கம்பெனிக்கு கம்பெனி தாவி கொண்டிருப்பார்கள். ஆனால் எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுமே குறைந்தபட்சம் 5 20 வருடங்களாக தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் எங்களிடத்தில் இருக்கிறாங்க. அதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நவீன தொழில்நுட்பத்தோடு கூட நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, எங்களுடைய நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, காவேரியும் அமராவதியும் ஓடுகிற இடமாக இருந்தாலும் இரண்டு நதியினுடைய தண்ணீரும் ஒன்றாய் கலக்கக்கூடாது என்பதில் மிகுந்த ஒரு தெளிவான ஒரு சிந்தையுடையவராக இருக்கிறதுனால இன்றைக்கும் எங்களுடைய பொருட்கள் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது. இதை என்னத்துக்காக நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் என்றால், நுகர்வோர் இடத்துல ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் தேவை. ஏன்னு கேட்டால், இன்றைக்கு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு 1 லிட்டர் நெய் கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த பொருளை வாங்குவதற்கு நுகர்வோர்கள் ஐயோ விலை அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி 200 ரூபாய்க்கும் 250 ரூபாய்க்கு நெய் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால், நிச்சயமாக 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு லிட்டர் நெய் கொடுக்க வேண்டும்னா நெய் கொடுக்க முடியாது, பொய் தான் கொடுக்க முடியும். ஆக கலப்படம் பண்ணி கொடுக்கறத அவர்கள் வாங்கி இதை வந்து என்ன செய்த ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நுகர்வோர்களுடைய ஆரோக்கியத்தோடு விளையாடுகிறதா இருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு கலப்படம் என்கிறதான காரியத்தில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறோம். நல்ல பொருளை நல்ல விலை கொடுத்தாலாவது அது நுகர்வோரை நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்களுக்கு சேர வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அது மிக முக்கியமான ஒன்று. இதன் மூலம் நுகர்வோர் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். அதுதான் மிக முக்கியம். அரசாங்கமும் இந்த கலப்படங்களை தடுப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டு கொண்டிருந்தாலும் கூட, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்கிற மாதிரி, கலப்படம் செய்கிறவர்களே அவர்களா திருந்தாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அதனால கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள் விழிப்புணர்வோடு இருந்து நாம் வாங்குகிற பொருட்களை நல்ல பொருட்களா தரமான பொருட்களா என்று சொல்லி ஆய்ந்து பார்த்து வாங்க வேண்டியது நுகர்வோருக்கு இதன் மூலம் நான் சொல்லிக் கொள்கிறேன்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். அதாவது அந்த பொருள் வந்து நல்லதா அப்படின்னு தேடி வாங்க வேண்டியது நுகர்வோருடைய கடமை. இப்போ நீங்க உங்களுடைய இண்டஸ்ட்ரி பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கீ ஒன்னு சொன்னீங்க, அப்புறம் மசாலா பொடிகள் ஒன்னு சொன்னீங்க. இப்போ இது ரெண்டுக்குமே வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பிசினஸ்லயுமே வந்து சக்சஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன்லயும் இருக்கு, மார்க்கெட்டிங்லயும் இருக்கு. ப்ரொடக்ஷன்லன்னு அப்படி நம்ம பார்க்கும்போது, ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்க, அதுக்கு வந்து நம்ம இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால டெக்னாலஜி வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வைஸ் என்னென்ன பண்ணனாக்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் என்டர்பிரனராக வர முடியுங்க?
முதலாவது அதற்கு தயாரிக்க, அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய மெஷினரிஸ், நல்ல நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய யந்திரங்களை நாம் வாங்க வேண்டும். ஏதோ இன்னைக்கு ஒரு பொருளை தயாரிக்கிறோம் என்று சொல்லி ஏதோ ஒரு பழைய பொருட்களை, பழுதான பொருட்களை நம்ம வாங்கி அதை கொண்டு வந்து போட்டோம்னா, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்ப்பை பூரணப்படுத்த முடியாது. ஆக நல்ல நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏதுவான யந்திரங்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். ரெண்டாவதாக, அந்த யந்திரங்களை இயக்குவதற்கு தகுதியான நபரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. மெஷின், நல்ல மெஷினை வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ண தெரியாமல் யாரையோ 10 பேர்த்து கொண்டு வந்து உட்கார வச்சிட்டோம்னா, அதில் அத்தனை வீணாய் விருதாவாய் விரயமாகி போகக்கூடிய சூழ்நிலை அதிகம் உண்டு. ஆக தெளிவான நல்ல தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு ஏதுவான நல்ல எந்திரங்களை தெரிவு செய்ய வேண்டும். அதை இயக்குவதற்கு ஒரு நல்ல ஆப்ரேட்டர்ஸ்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக, நாம் வாங்கக்கூடிய என்ன பொருட்கள் தயாரிக்கிறோமோ அந்த பொருட்களுக்காக ஏதுவான மூலப்பொருட்களை, தரமான பொருட்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். தரமான பொருட்களை தெரிவு செய்வது மாத்திரமல்ல, அந்த பொருள் எங்கே கிடைக்குமோ அந்த பகுதியிலிருந்து அதை கொள்முதல் செய்ய வேண்டும். அதை வந்து வேறு இடைத்தரகர்கள் மூலமாக நாம் கொள்முதல் செய்தால் அதை நாம் எந்த விலைக்கு நாம் வாங்க முடியும் என்பது சாத்தியங்கள் இல்லை. ஆக அது எங்கு கிடைக்குமோ அந்த இடத்திலிருந்து அந்த பொருளை கொள்முதல் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தொழிற்சாலை அமைந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலைகள் அதற்கு ஏற்ற இடமாக இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். வேலை செய்யக்கூடிய, அங்கே பணியில் அமர்த்தக்கூடியவர்களை நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா? ஏன்னால் நம்ம தயாரிப்பது உணவுப் பொருள், அப்போ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களா நம்ம வேலை செய்கிறவர்கள் ஒன்று. அடுத்தது, வேலை செய்யும்போது அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் கொடுக்கப்படுகிறதா? 4 சுவரை வச்சு இருட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி அந்த வேறு வேலையே அந்த பொருட்களை நனைத்து அதையே பேக் பண்ண முடியாது நம்ம. ஆக அந்த வேலை செய்கிற நபர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், வேலை செய்யக்கூடிய இடமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இவைகள் தான் மிக முக்கியம். அதன் பின்பாக, உற்பத்தியான பொருளை நாம் எதில் அடைத்து விற்பனைக்கு கொண்டு போகிறோமோ அந்த அடைத்து விற்பனை செய்யக்கூடிய அந்த பாக்கெட், அது பவுச்சஸாக இருந்தாலும் பெட்டியாக இருந்தாலும் அல்லது டப்பா என்று சொல்லக்கூடியதா இருந்தாலும் பாட்டிலா இருந்தாலும் அது நுகர்வோரை கவரக்கூடிய அளவிலும், ரெண்டாவதாக நுகர்வோர்கள் எளிதாக அதை கையாளக்கூடிய அளவிலும் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியம். இந்த பவுச்சே இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அதை கிழிக்கும் போது மேலே விழுந்துடக்கூடாது. கிழிக்கும் போது மேலே விழுந்ததுன்னா அதை விற்பனை செய்யவே அவளை இன்ட்ரெஸ்டாக விற்பனையும் செய்ய முடியாதவங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை விற்பனை செய்யணும்? ஏன்னா போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்களும் வியாபாரியும் சரி நுகர்வோரும் சரி அதை எளிய முறையிலே கையாளவும் சிறந்த முறையிலே அது அவர்களுக்கு கையாளக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கணும். இதுதான் மிக முக்கியம். சந்தைப்படுத்துவது என்பது ரெண்டு வகையாக இருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தயாரிக்கிற பொருள் எவ்வளவு நல்ல தரமாய் நம்ம தயாரிக்கிறோங்கிறது ஒன்று. ரெண்டாவதாக அதை நாம் சந்தைப்படுத்தும் பொழுது இதற்கு முன்பாக நல்ல ஒரு டீலர் நெட்வொர்க் இருக்கிற இடத்துல நம்முடைய பொருளை எங்கே வேணாலும் எந்த பொருளை வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சொந்த குடும்பத்தாரை கூட குடும்ப தலைவர்கள் நம்ப மாட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் அந்த கடையில் இருக்கக்கூடிய கடைக்கார சகோதரன், அக்கா இது நன்றாக இருக்கும், இதை எடுத்துகிட்டு போங்க, இது நல்ல கமகமன்னு, இது புதிதாக வந்திருக்கக்கூடியது, நல்லா இருக்கும் என்று சொன்னார், அதை குடும்ப தலைவர்கள் நம்புவார்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலம் மாறி இந்த நாட்களில் மார்க்கெட்டிங் என்பது மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. அதாவது விற்பனை என்கிறது போக சந்தைப்படுத்துவதிலே மார்க்கெட்டிங் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அப்போது நம் என்ன பொருள் என்ன பெயர் வைத்து வைக்கிறோமோ அந்த ஒரு பெயர் ஏற்படுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா படம் பார்த்து பெயர் சொல்லுவது தான் அதிகமாக இருக்கு. நம்மளோட பிள்ளைங்களை வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அணில் ஆடு இலை ஈக்கல்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இடத்த அந்த படத்தை மறைச்சி வச்சிட்டிங்கன்னா படின்னு சொன்னால் ஐயோ எனக்கு தெரியாதே என்று சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி படம் தான் அவர்களுடைய மனதில் தெளிவாக பதியுது. அப்போ அந்த படத்தை காட்டக்கூடிய அந்த வியாபார நுணுக்கத்தை மனதில் நுகர்வோருடைய மனதிலும் கண்களிலும் பதியக்கூடிய அளவில் அந்த பொருள் இருக்க வேண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்ட் இன்றைக்கி இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் டீலர் நெட்ஒர்க்கெல்லாம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா டீலர் கொடுத்து டீலர் ஃபேஸ் வேலியில் விற்று கடைக்காரங்க சொல்லி கொடுக்கக்கூடிய காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கி டிவியில் என்ன காட்டுறாங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ட்ரெண்டு அன்னைக்கு அண்ணாச்சி சொன்னார், ஐயா செட்டியார் ஐயா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், கடைக்காரர் சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும்னு வாங்கிட்டு போன குடும்ப தலைவர்கள் இன்றைக்கி இவர்கள் சொல்லுவதெல்லாம் சரியில்லை, டிவியில் காட்டினா தான் அது உண்மையான பொருள் என்று சொல்லக்கூடிய நிலை இன்று தலைகளாக மாறி இருக்கிறது. அதனால இன்னைக்கு பொறுத்தளவுக்கு விற்பனை என்பது சாதாரணமாக அது ஒரு பகுதி இருந்தாலும் சந்தைப்படுத்துவது மார்க்கெட்டிங் என்கிறதான ஒரு சூழல் கட்டாயம் இன்றைய உலகுக்கு தேவை. அந்த மார்க்கெட்டிங் துறையில் தெளிவாக நம்ம நடைபோட்டால்தான் பிராண்ட் வேல்யூ நம்முடைய ப்ராடக்டுக்கு உருவாக்கினால்தான் நுகர்வோர் மத்தியில் அது பதிந்தால்தான் நம்முடைய பொருளை சந்தைப்படுத்த முடியும் என்பது இன்னைக்கு இருக்கிற தெளிவான ஒரு சூழ்நிலை. மற்றபடி நம்ம ஒரு ஒன்மேன் கன்சர்னில் இன்றைக்கி தாராளமாக என்ன செய்யலாம், ஒரு 100 பாக்கெட்டை உற்பத்தி பண்ணி நமக்கு தெரிஞ்ச ஒரு 20 கடையில் கொண்டு போய் 10 பாக்கெட்டாக விற்றால் கூட அது விற்பனை ஆகிவிடும். அது ஒன்மேன் கன்சர்னுக்கு இட் இஸ் ஓகே. அவர்களுக்கு வந்து வேறு எந்த செலவும் கிடையாது. அவர்களுக்கு போக்குவரத்து செலவு கிடையாது, அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செலவு கிடையாது, வேறு எந்த செலவுமே கிடையாது. 100 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறார்கள்ன்றதான் 120 ரூபாய்க்கு விற்கிறார்கள். 100 ரூபாய் அசல் வந்து விட்டது, 20 ரூபாய் அவருடைய செலவு லாபம் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு கார்பரேட் அப்படிங்கிற நிலைமையில் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஹெட்டு இப்படியெல்லாம் போட்டு செயல்படுத்தும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகள் அத்தனையுமே இந்த ப்ராடக்டில் வரும்பொழுது இன்றைக்கி போட்டி உலகத்தில் அதை சந்திப்பதற்கு கட்டாயம் விளம்பரம் என்கிற மீடியா என்கிறதான ஆயுதம் அவசியம். அது இருந்தால் தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய அது இல்லாவிட்டால் ஜெயிப்போம் என்று சொல்லுவதெல்லாம் சும்மா பேசலாமே ஒழிய நடைமுறைக்கு சாத்தியம் அல்ல.
சரிங்க சார், இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸிங்கில் கார்ப்பரேட் லெவலில் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களோட ப்ராடக்ட் பற்றி பார்க்கும்போது மசாலா பொடிகள் இருக்குது இல்லைங்களா, என்னென்ன விதமான பொடிகள் உற்பத்தி பண்ணுறீங்க, அதுக்கான மூலப்பொருட்கள் எங்கேருந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க?
இதில் இன்னும் விசேஷமாக சொல்லப்போனால் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த சமுதாய வானொலியில் வந்து இப்போ என்ன இடத்துல நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க. இதில் ஒரு விசேஷம் என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த மசாலா பொடிகள் தயார் பண்ணுவதற்கு முன்பாக நானும் என்னுடைய கம்பெனியினுடைய சேர்மன் ரெண்டு பேரும் நாங்கள் 40 வருஷம் நெய்யில் வந்து வி ஆர் மோனோபொலி பீப்புள். ஆனால் மசாலா பொடிகளில் நாங்கள் இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக தான் நாங்கள் உள்ளே வந்தோம். அப்படி வருவதற்கு முன்பாக நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து தான் இந்த மசாலா பொடிகள் தயாரிப்பது எப்படி என்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு ஒரு ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு நாங்கள் போனோம் என்பதை பெருமையோடு நான் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எங்களோட ப்ராடக்ட் வந்து மஞ்சள் மல்லி மிளகாய் பொடி. இது வந்து மோனோபிலியா இன்றைக்கி வந்து மஞ்சள் மல்லி மிளகாய் வாங்காத இடமும் இல்லை, விற்காத இடமும் இல்லை. ஸோ அது வந்து தாராளமாக எல்லா இடத்திலும் எந்த பிராண்டில் போட்டாலும் விற்கக்கூடிய ஒன்று தான். அடுத்ததாக சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா, ரசப்பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய்த்தூள், இட்லி பொடி, இவைகள் அத்தனையுமே, சில்லி சிக்கன் மசாலா, இவைகள் அத்தனையுமே எங்களுடைய தயாரிப்புகளில் இருக்கிறது. நல்ல ஒரு உணவு சம்பந்தப்பட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபரை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஃபுட் கன்சல்டன்ட். பொதுவாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் பல சோதனைகளை செய்து நம் கைகளை சுட்டுக்கொண்டு அதற்கப்புறம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு நான் இவ்வளவு இழந்து விட்டேன், இதன் மூலமாக இதை செய்தேன் என்று சொல்லுவதை காட்டிலும் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட், நல்ல கன்சல்டன்ட்களை நாம் அமைத்து கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் செயல்படுத்துவோமானால் நிறைய விரயங்களை நாம் குறைக்க முடியும், காலதாமதங்களை குறைக்க முடியும். ஆக இப்படித்தான் எங்களுடைய ப்ராடக்டும் கூட இன்று ஏறக்குறைய 3.5 வருடங்கள் 4 வருடங்கள் ஆகிவிட்டன. எங்களுடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணினது லோட்டே கம்பெனியினுடைய கொரியன் வைஸ் பிரசிடென்ட், அவர் தான் எங்களுடைய ப்ராடக்டை ஃபஸ்ட்டு ப்ராடக்டை லான்ச் பண்ணார். திருமதி கோயங்கா அவர்கள் தான் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் எங்களுடைய ப்ராடக்டை நாங்கள் லான்ச் பண்ணோம். எங்களுடைய டீலர்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய டீலர்ஸ் மீட் வச்சு எங்கள் ப்ராடக்டை லான்ச் பண்ணி மிகப்பெரிய அளவில் எங்கள் டீலர்ஸை எங்களுடைய பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க, இன்னும் போயிட்டுருக்காங்க. நாங்கள் நிறைய பாடங்களையும் கற்றுருக்குறோம், நல்ல படிப்பினைகளையும் கற்றுருக்குறோம், இன்று நல்ல பொருட்களை கொடுத்துருக்குறோம். ஒன்று, ரெண்டாவதாக இந்த ரா மெட்டீரியல்ஸ், இதற்கு வந்து மூலப்பொருட்களை நாங்கள் வாங்குவது, அதனுடைய சோர்ஸ் எங்கேயோ அந்த இடங்களை தேடி கண்டுபிடித்து எங்களுடைய நேரடி களப்பணியாளர்களை அங்கே அனுப்பி நாங்கள் அங்கிருந்து நேராக தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் மிக முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டியது. எந்த பொருள் ப்ராடக்டை நம்ம வாங்கினாலும் செஞ்சாலும் அந்த சோர்ஸ் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துல நம்ம அந்த மூலப்பொருளை வாங்கலைன்னா அது நமக்கு கிடைப்பதற்கு 3 மடங்கு விலை அதிகமாயிரும். அதை வாங்கி நம்ம இன்றைக்கு இருக்கிற போட்டி உலகத்தில் சந்திப்பது மிகவும் கடினமாய் ஒன்றாயிருக்கும். அதனால் எங்கே கிடைக்கிறதோ, விளைச்சல் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் தெரிவிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது.
சரிங்க சார், இப்போ நீங்கள் கீயில் வந்து 40 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ கீங்கும் போது அது ஒரு மில்க் ப்ராடக்ட் தான். இப்போ மில்கில் மற்ற இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கீயில் மாத்திரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், இல்லை மற்ற ப்ராடக்ட்ஸும் பண்ணுறீங்களா?
நாங்கள் வெண்ணையும் பண்ணுறோம். வெண்ணெய் வந்து பெரிய பெரிய சாக்லேட் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஏறக்குறைய எங்களுக்கு வெண்ணெய் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் வெண்ணெய் எங்களுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் நெய் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெய் வந்து எங்களுடைய நிறுவன தலைவரனுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அப்படி என்கிறதுனால அதை தொடர்ந்து அவர் வந்து இன்றைய நவீன உலகத்திற்கு ஏற்ப அவர் அதை மாடிஃபை பண்ணி இன்னைக்கு நல்ல முறையில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுடைய ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அழகுக்கும் அறிவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் டுடேஸ் நெய் ஒவ்வொரு நாளும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், நெய் சாப்பிடக்கூடாது, நெய் வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் இப்படின்னு எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அது அப்படி அல்ல. எதுவும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம ஒரு லிட்டர் நெய்யை தினம் காலையில் குடித்தோம்னா அது பிரச்சனைக்குரியது தான். ஆனால் அளவாக ஒரு டீஸ்பூன் நெய் அப்படிங்கிற எங்களுடைய ஸ்லோகத்துக்கு ஏற்ப ஒரு டீஸ்பூன் நெய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவுகளில் நாம் கன்சியூம் பண்ணி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பொலிவும் சரி, நம்முடைய உடல் ஆரோக்கியமும் சரி, எல்லா விதத்திலும் பேணப்படும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கேற்ற வகையில் நல்ல தரமான நெய்யை சந்தைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்.
இப்போ வந்து நெய்யும் உற்பத்தியில் தான் முக்கியமான உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதில் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வெண்ணையும் உற்பத்தி பண்ணி நிறைய கம்பெனிகளுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கதா சொன்னீங்க. இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் பால்லேருந்து தான் இதெல்லாம் எடுக்கிறீங்க இல்லைங்களா? அப்போ அந்த பால் வந்து நீங்கள் சப்ளை பண்ணுறது இல்லைங்களா?
எங்களுடைய நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் வந்து நுகர்வோர் உபயோகப்படுத்தக்கூடிய கன்சியூமர் பாக்கெட் பால் பொட்டலங்களை நாங்கள் விநியோகிப்பது இல்லை. பால் பாக்கெட்டுகள் நாங்கள் விநியோகிப்பதில்லை. மாறாக எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் உணவு உற்பத்தி தொழிற்சாலைகளை, சாக்லேட் கம்பெனிஸ் இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு நாங்கள் மொத்த அளவில் கண்டெய்னர் லாரிகளில் இருக்கக்கூடிய பால் முழுவதையும் நாங்கள் மாதத்திற்கு ஏறக்குறைய 40-50 கண்டெய்னர் அளவுக்கு, ஒரு கண்டெய்னர் ஏறக்குறைய 20,000 லிட்டர், 40,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள கண்டெய்னர் நாங்கள் ஒரு ஏறக்குறைய 50 கண்டெய்னர்கள் வேறு பெரிய கம்பெனிகளுக்கு நாங்கள் அனுப்பி விடுகிறோம். நுகர்வோருக்கு ஏற்றதான பாக்கெட் பால்களை நாங்கள் கொடுப்பதில்லை.
சரி சரி, உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் அப்படிங்கும்போது அதுக்கான ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இதை பண்ணோம். அப்படி பண்ணாதான் நிறைய லாசஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த மாதிரி அந்த எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங் பற்றி படிப்புகள் நிறைய வந்திருக்கு, அதில் நிறைய பேர் படிச்சுட்டு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குங்க சார்?
இன்றைக்கு தயாரிப்பு பகுதியிலையும் சரி, மூலப்பொருட்களை சேமித்து வைக்கக்கூடியவைகளிலும் சரி, அல்லது தயாரித்து முடித்த பொருட்களை பதப்படுத்தி பக்குவப்படுத்துவதிலும் சரி, எல்லாவற்றிலுமே ரிலேட்டட் டு, அதாவது இந்த உணவு பொருள் சம்பந்தப்பட்ட படிப்பை படித்தவர்களால் செய்யக்கூடிய காரியத்தை மற்ற லைன்லிருந்து வந்தவங்களால் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு டாக்டர் தான் ஒன்று மருத்துவம் பார்க்க முடியும், சாதாரண ஒரு மனிதன் மருத்துவம் பார்க்க முடியாது. அதே போல இதற்கென்று பிரத்யோகமான பாடங்களை படித்து வருகிறவர்கள் தயாரிப்பு நிறுவனத்தாருக்கு அப்படிப்பட்டவர்களை பணியமர்த்துவதில் தான் ஆர்வம் காட்டுவார்களே ஒழிய, நிச்சயமாக வேறு பகுதியிலிருந்து வருகிறவர்களை பணியமர்த்துவதற்கோ அதனால் எந்த விதத்திலும் எங்களுக்கு லாபம் என்று சொல்லவே முடியாது. ஆகவே இந்த உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களில படிக்கிறவர் படித்தவர்களுக்கு நிச்சயமாக உணவு பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளிலும் உணவு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் நிச்சயமாக அவருடைய பங்களிப்பு, அவருடைய தேவைகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நிச்சயமாக மறுக்க முடியாது.
இப்போ சாதாரணமாக வந்து உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி வளர்கின்ற ஃபேஸில் இருக்கா, இல்லை இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
இன்றைக்கி நம்மளுக்கே தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் மண் பானையில் தண்ணீர் வைத்து குளிர்ச்சியாக குடித்து கொண்டிருந்தோம், அதற்கு பின்பாக ஃப்ரிட்ஜ் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களுமே, இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கிறோம், சாம்பார் வைத்திருக்கிறோம், இரவு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதை யாரும் கொட்டி எறிவதில்லை. அதற்கு என்ன பண்ணுறோம், அதை நல்லா சூடு பண்ணி வச்சாச்சுன்னா காலையில் சாப்பிடுவதற்கு அது நன்றாக இருக்கும் என்று பதப்படுத்தி வைக்கிறோம். இந்த நிலைகள் மாறி இன்று அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலம் பொருட்களை பதப்படுத்தி வைக்கணும், எதிர்காலத்துக்கும் சரி பொருட்களை பதப்படுத்துவது அவசியம் என்கிற நிலைக்கு, இன்றைய தொழில்நுட்பத்துக்கு ஏதுவாக பதப்படுத்துவது அவசியம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்திய சந்தையிலேயே விற்று தீர்வது அல்ல. ஆக இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பகுதி அளவுக்கு ஒரு 50% ப்ராடக்ட் ஆஃப் த இந்தியன் கமாடிட்டிஸ் இன்னைக்கு வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக போட்டி இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகளாவிய இருக்கிற நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவிலே கால் பதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு எதையுமே செய்ய முடியாது, அப்படி செய்தால் நம் ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஒரு கட்டாய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அப்படிங்கும் போது உலக அளவில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களோடு கூட நாம் போட்டி போட வேண்டும் என்று சொன்னால், இன்றைய தேவைக்கு தொழில்நுட்பத்தின் ரீதியாய் பதப்படுத்துவது, மாடர்னைஸ் பண்ண வேண்டியது மிக அவசியம். அதற்கேற்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதற்கேற்ப படிப்புகளை படித்த பட்டய படிப்புகள், பட்டப்படிப்புகள், இன்னும் முனைவர் பட்டங்கள் வாங்கினவர்களை பணியமர்த்தி அதிலே அந்த தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்பது தவிர்க்க முடியாதது இன்றைய உலகத்தில்.
ரொம்ப நன்றிங்க. இந்த உணவு பதப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. அதோட உங்கள் நிறுவன தயாரிப்பான நெய் பற்றியும் மசாலா பொடிகள் பற்றியும் கலப்படத்தை தவிர்க்கிறதுல மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க. நீங்கள் நம்ம நேயர்களுக்கு தந்த இந்த விவரங்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
மீண்டுமாய் நான் சொல்கிறேன், மாயாவில் சமைப்பதே மங்கையருக்கு பெருமை என்கிற எங்களுடைய ஸ்லோகத்தின்படி மாயா மசாலாவை நுகர்வோர்கள் வாங்க வேண்டும். அதே போல ஒரே ஒரு டீஸ்பூன் டுடேஸ் நெய் ஒவ்வொரு நாளும் என்கிற ஸ்லோகத்தின்படி அழகுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அறிவுக்கும் டுடேஸ் நெய் வாங்கி நுகர்வோர்கள் பயனடையும்படியாக, கலப்படத்தை தவிர்க்கும்படியாக மீண்டுமாய் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் உணவு பதப்படுத்துதல் துறையில் அனுபவம் மிக்கவரான கரூர்லேருந்து வந்திருந்த அரவிந்த் மில்க் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்னுடைய டீம் ஹெட் டாக்டர் ஜான்சன் எஸ் முத்தையா அவங்க உணவு பதப்படுத்துதல் பற்றி சொல்ல கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042224311055 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.